நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையத்தின் இயக்குநர் டாக்டர் கே செல்வகுமார் அவர்கள் இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்கள் என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேயர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாரந்தோறும் சிறப்பு நிகழ்ச்சி பொது அறிவு தகவல் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தலைப்பு, இந்தியா வந்த ஐரோப்பியர்கள். இந்தியாவிற்கு போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டென்மார்க், பிரிட்டிஷ்காரர்கள், பிரான்ஸ் போன்ற நாட்டவர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள். பிறகு இந்தியா ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு அடிமைப்பட்டு 1947 சுதந்திரம் பெற்றது. அந்த வரலாற்றில் நாம் பார்க்க இருப்பது இந்தியா வந்த ஐரோப்பியர்களில் முதலாக வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். 1498 மே 20 போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடகாமா கேரள மாநிலம் கப்பாடு என்னும் பகுதிக்கு வந்து சேர்ந்தார். கடல் மார்க்கமாக இந்தியா வந்த முதல் ஐரோப்பியர் இவரே. 1961 டிசம்பர் 19 தனது 450 வருடகால இந்திய வாசத்துக்கு பின் தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த கோவா பிரதேசங்களிலிருந்து போர்ச்சுகீசியர்கள் வெளியேறினர். இந்தியாவுக்கு முதன் முதலில் வந்த சேர்ந்த ஐரோப்பிய நாடும் மிக இறுதியில் இந்தியாவை விட்டு சென்ற ஐரோப்பிய நாடும் போர்ச்சுக்கல் ஆகும். இந்த போர்ச்சுக்கல் நாடு இந்தியாவிற்கு வருகை புரிந்த போது அவருடைய பங்களிப்பு இந்தியாவில் எப்படி இருந்தது என்றால், மேற்கிந்திய நாடுகளின் புது நாகரீகம், சுகபோக பொருள்கள் இந்தியாவில் பரவ வழிவகுத்தன. அலங்காரங்கள் நிறைந்த கட்டிடக்கலை, புதுமையான ஆடம்பர வீடுகள், ஐரோப்பிய போர் தந்திரங்கள், போர்க்கருவிகள் ஆகியவற்றை கேரள மன்னர்களிடமிருந்து போர்ச்சுகீசியர்கள் பெற்றுக்கொண்டார்கள். முந்திரி பருப்பு, புகையிலை, கொய்யா, பப்பாளி போன்ற விவசாய விளைகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்தனர். நல்ல மிளகு, ஏலக்காய், கருவாப்பட்டை, இஞ்சி போன்ற நறுமண பொருட்களும் ஐரோப்பியாவின் சந்தையில் வாய்ப்பை ஏற்படுத்தியது. அறிவியல் பூர்வ விவசாய முறை, வாணிப ரீதியில் தென்னை சாகுபடி, கயிறு உற்பத்தியை கேரளத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருளாக ஒன்றாக மாற்றினர். சமய கல்வியை போதிக்கும் பள்ளிகள், கூடங்கள் நிறுவப்பட்டன. இந்திய மூலிகை செடிகளை குறித்து இயற்கையில் அறிஞரான காஷ்யா தா ஆர்த்தோ எழுதிய நூல் இந்திய துறையின் துவக்க கால ஆய்வுகளில் ஒன்று. கேரளத்தில் வித்திட்ட இந்த மூலிகை மருத்துவமானது பின்னால் எல்லா இடங்களிலும் பரவ தொடங்கியது. போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் 1602 டச்சு இந்திய கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது. இந்தியா வந்த முதல் டச்சுக்காரர்கள் கோர்னோசி டி ஹெட்மான் என்பவர் 1956 1905 ஆந்திர பிரதேசத்தில் மசூலிப்பட்டினத்தில் முதல் வாணிப மையத்தை நிறுவினார். டச்சு அட்மிரல் ஸ்டீபன் ஹாங் தலைமையில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1604 நவம்பர் 11 கோழிக்கோடு சாமுந்திரி மன்னருக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. டச்சுக்காரர்கள் ஒரு இந்திய ஆட்சியாளருடன் செய்து கொண்ட முதல் ஒப்பந்தம் இதுவே. 1605 முதல் 1825 வரை டச்சுக்காரர்கள் இந்தியாவில் வாசகம் செய்தனர். 1741 ஆகஸ்ட் 10 நடைபெற்ற குளச்சல் போரில் மார்த்தமாண்டவ டச்சுக்காரர்களை தோற்கடித்தார்கள். டச்சுக்காரர்களின் பங்களிப்பு என்று பார்க்கும்போது விவசாய பொருளாதாரத்துக்கு உயிரூட்டும் விதமாக புதிய வகை உற்பத்தி பொருட்களையும் அறிவியல் ரீதியான விவசாய முறைகளையும் அறிமுகம் செய்தனர். படைப்புகளுடன் இணைந்து செயல்படும் சிகிச்சை பிரிவை தொடங்கி வைத்தனர். உப்பு உற்பத்தி, சாயமீட்டுதல் போன்ற தொழில்களை துவக்கினர். கடற்கரை பகுதிகளில் தொழுநோய் சிகிச்சைக்கான வசதிகளை ஏற்படுத்தின. இந்திய தாவரவியல் மருத்துவ குணங்கள் பற்றி எடுத்துரைக்கும் போர்டூஸ் மலபாரிஸ் என்னும் அற்புதமான படைப்பை உலகத்துக்கு வழங்கினர். டென்மார்க் 1616 டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் துவங்கப்பட்டது. 1620 தமிழகத்தின் தரங்கம்பாடியில் முதல் படைத்தளம் அமைக்கப்பட்டது. பிற்பாடு போரம்பூர் அதாவது வங்காளத்தின் இதன் தலைமையிடமாக டேனிஷிலிருந்து பகுதிகளை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்படுத்தியதை தொடர்ந்து 1850களில் இந்தியாவில் டென்மார்க்கில் ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது. பிரிட்டிஷ்காரர்கள் 1600 இங்கிலாந்து நகர வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கினார்கள். கம்பெனியின் பிரதிநிதிகளை கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் 1608 சர் தாமஸ் ரோ 1615 முகலாய போர்ச்சுகீசியர் ஜஹாங்கிரிடம் இந்திய வாணிபம் செய்யும் அனுமதியை பெற்றனர். 1613 இந்தியாவின் முதல் ஆங்கில கம்பெனி சூரத் குஜராத்தில் தொடங்கப்பட்டது. 1639 மெட்ராஸ் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரத்துக்கு உட்பட்டது. 1641 அதே புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது. அதன் மூலம் மெட்ராஸ் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் மிக முக்கிய தளமாக மாறியது. இங்கிலாந்து மன்னர் இரண்டாம் சார்லஸ் போர்ச்சுகீஸ் இளவரசி கேத்ரினை திருமணம் செய்து கொண்டதை அடுத்து 1662 போர்ச்சுகீசிய பம்பாய் தீவை வரதட்சணையாக வழங்கினர். அவ்விதம் பம்பாய் கம்பெனி வசமானது. 1757 பிளாசிப்பூர் இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு அஸ்திவாரமிட்டது. 1858 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கலைக்கப்பட்டு இந்திய ஆட்சியை பிரிட்டிஷ் மகாராணி நேரடியாக ஏற்றுக்கொண்டார்கள். 1947 August 15 சுதந்திரம் பெற்றதை தொடர்ந்து இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முடிவு கட்டியது. பிரிட்டிஷ்காரர்களின் இந்திய பங்களிப்பானது இந்தியாவை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக ஒன்றிணைத்தது. சாலை, ரயில், தபால் தந்தி போன்ற துறைகள் ஏற்படுத்தப்பட்டு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. போக்குவரத்து மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளும் பலத்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. பல்வேறு கல்வி நிலையங்கள் துவக்கப்பட்டன. கல்வி பரவலாக்கப்பட்டது. சதி, நரபலி, குழந்தை திருமணம் போன்றவை தடை செய்யப்பட்டன. விதவைகள் மறுமணம் செய்ய ஊக்கமளிக்கப்பட்டது. செயல்திறன் மிகுந்த ஆட்சியாக கருதப்பட்டது. பிரான்ஸ் வாணிப நிபந்தமாக இந்தியா கடைசியாக வந்த ஐரோப்பிய நாடு. 1674 முதல் 1954 வரை இந்தியாவில் பிரெஞ்சு காலகட்டமாக கருதப்பட்டது. 1664 14 லூயி காலத்தில் பிரபல ராஜதந்திரி கோபர் பேர் தலைமையில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது. பிராங்க்லிஸ் வர்னியர் என்பவர் இந்தியா வந்து முதல் பிரெஞ்சுக்காரர் ஆகும். 1658 1668 குஜராத் மாநிலம் சூரத்தில் இந்தியாவின் முதல் பிரெஞ்சு கம்பெனி மையம் உருவாக்கப்பட்டது. 1673 பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து பாண்டிச்சேரி துறைமுகத்தை கைப்பற்றினர். பிற்பாடு பாண்டிச்சேரி புதுச்சேரி இந்தியாவின் பிரெஞ்சு பகுதிகளின் தலைமையிடமாக மாறியது. 1954 November 1 எஞ்சிய பிரான்ஸ் பகுதிகளையும் இந்தியாவிடம் ஒப்படைத்துவிட்டு பிரான்ஸ் வெளியேறியது. பங்களிப்பு தென்னிந்திய மன்னர் குடும்பத்துடன் பிரெஞ்சுக்காரர்கள் நெருங்கிய உறவு கொண்டிருந்தனர். இந்தியாவின் மேற்கிந்திய சிகிச்சை முறை அறிமுகமானது. இப்படி பார்த்தால் இந்தியாவில் பல்வேறு காலகட்டங்களில் வந்த இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்களால் பல்வேறு பங்களிப்புகள் இருக்கின்றன. அதே போன்று இந்தியாவின் ஏற்றுமதியாக விவசாயம் மற்றும் உணவு, தோல் பொருட்கள், கம்பளம், முந்திரி பருப்பு, கெமிக்கல்கள், தேங்காய், காபி, பயிர், பருத்தி, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், மென்பொருள்கள், பொறியியல், ஆபரணம், கற்கள், நகைகள், கைவினைப் பொருட்கள், கைத்தறி, சணல், கடல் பொருட்கள், எண்ணெய் வித்துகள், மருந்துகள், பிளாஸ்டிக், சேவை வனப்பொருட்கள், டெக்ஸ்டைல் மற்றும் தேயிலை புகழை பொருட்களாகும். இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்களால் பல்வேறு நன்மைகளை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. என்ற செய்தி இந்த வரலாற்று செய்தி மூலமாகத்தான் நமக்கு அறிய வருகிறது. எனவே நமது நேயர்களை, இந்த நிகழ்ச்சியை வாரந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற எண்ணற்ற இளைஞர்களுக்கு இது ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சியாகும். ஏனென்றால் இது ஒரு போட்டித் தேர்வுக்கான ஒரு பாடப்பகுதியிலிருந்து இதை உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் உன்னிப்பாக கேட்டு குறிப்பிடுத்து மீண்டும் மீண்டும் அதை படித்து அதை பக்குவப்படுத்தி மனதின் மூலமாக எப்படி கேள்வி கேட்டாலும் அதற்கான பதிலை சொல்லக்கூடிய ஒரு நபராக மாற வேண்டும். அந்த வகையிலும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க எண்ணற்ற நம்முடைய நேயர்களே, இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சமூக செய்தியாகும். ஆக இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கும் இந்த புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி வாழ்க்கைக்கான வழிகாட்டி நிகழ்ச்சியாக அமைத்து தருகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெற்று இந்த நிகழ்ச்சியை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வாரம் இன்னொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்கள் என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் கே செல்வகுமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலையும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.